வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 23. வாசிப்பவர் மதுமிதா. ஒரு நாள் ராத்திரி எல்லோரும் தூங்குகிற சமயத்தில் எனக்கு விசுவாசமுள்ள இரண்டு வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு வழிக்கு வேண்டிய சாமான்களையும் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு சொந்தமான ஒரு யாத்திரை வண்டியின் மேலேறி கொண்டு கிழக்கு ராஸ்தா வழியாக பிரயாணம் புறப்பட்டேன். எல்லோரும் தாங்கள் போகிற ஊரை நிச்சயித்து கொண்டு அந்த ஊருக்கு போகிற மார்க்கமாய் போவார்கள். நான் இன்ன ஊருக்கு போகிறதென்று நிச்சயமில்லாமல் கிழக்கு ரஸ்தாவை பிடித்து கொண்டு அதிதுரிதமாய் போனேன். நான் போகும்போது என்னுடைய தேகம் மட்டும் கூட வந்ததே தவிர என் மனம் கூட வராமல் என் தாயாரிடத்திலும் ஞானாம்பாளிடத்திலும் தங்கிவிட்டது. வழியில் என்ன அதிசயம் என்று யாராவது கேட்டால் எனக்கு இன்னதென்று தெரியாது. மறுநாள் மத்தியானம் எங்கே தங்கியிருந்தோம், என்ன ஆகாரம் செய்தோம் என்பதை வேலைக்காரர்களை கேட்க வேண்டுமே தவிர எனக்கு யாதொன்றும் தெரியாது. என் பிராணன், மனம் முதலியவைகளையெல்லாம் சத்தியபுரியில் வைத்துவிட்டு நான் ஒரு சஞ்சார பிரேதம் போல் சென்றேன். அன்றைய தினம் 5 காதவழி நடந்து ராத்திரி 10 மணிக்கு நல்லூர் என்னும் கிராமத்தை அடைந்தோம். அந்த ஊரில் சத்திரத்தில் ஒரு தனிமையான இடத்தில் பஞ்சனையை விரித்து படுத்து கொண்டேன். என்னுடைய வேலைக்காரர்கள் சமையல் செய்வதற்காக போய்விட்டார்கள். நான் முகம் மறைய முக்காடிட்டு படுத்து கொண்டு இனிமேல் ஞானாம்பாளை பார்க்கும்படியாய் இருக்குமோ, அல்லது அவளை பார்க்க கூடாதென்று என் பிதா சொன்ன வாக்கியமே நிறைவேறி போகுமோ என்று மனம் கலங்கி எண்ணாததெல்லாம் எண்ணிக்கொண்டு படுத்திருந்தேன். நான் படுத்த சற்று நேரத்திற்கு பின்பு யாரோ வந்து என்னை தட்டினார்கள். நான் என்னுடைய முக்காட்டை திறந்து பார்க்க ஞானாம்பாள் வந்து நிற்பது போல தோன்றியது. இது கனவோ அல்லது உருவெளி தோற்றமோ என்று நான் மயங்கிக் கொண்டிருக்கையில் அவளுடைய கண்ணீர் பிரவாகம் என் முகத்தின் மேல் விழுந்து என் மயக்கத்தை தெளிவித்தது. உடனே அவள் என்னை தழுவிக்கொண்டு, நான் உங்களுக்கு என்ன அபராதம் செய்தேன், என் முகத்தில் விழிக்காமல் வந்து விட்டீர்களே என்று கண்ணீர் விட்டு பொறுமினாள். நானும் சற்று நேரம் கண் கலங்கின பிற்பாடு அவளை பார்த்து, நான் இன்றைய தினம் புறப்படுகிறேன் என்பதும் இந்த வழியாய் போகிறேன் என்பதும் உனக்கு எப்படி தெரியும், நீ இவ்வளவு தூரம் எப்படி வந்தாய் என்று கேட்க அவள் சொல்கிறாள், நீங்கள் பிரயாணப்படுகிறது நிச்சயம் என்று உங்கள் கடிதங்களால் அறிந்து கொண்டேன். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பிரியமான ஊழியக்காரர்களாகிய கந்தசாமி, வினைதீர்த்தான் இவர்களை கூட அழைத்து கொண்டு போவீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். அவர்களுடைய பெண்சாதிகள் எனக்கு தாதிகளானதினாலே அவர்களுடைய புருஷர்களை விசாரித்து நீங்கள் புறப்படுகிற நிச்சயமான தினத்தை அறியும்படி சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்களுடைய பெண்சாதிக்கு உண்மையை மறைத்தாலும் உங்களுடைய வேலைக்காரர்கள் அவர்களுடைய பெண்சாதிகளுக்கு உண்மையை மறைக்கவில்லை. ஆகையால் அவர்கள் மூலமாக நீங்கள் புறப்படுகிற தினத்தை தெரிந்து கொண்டு நானும் புறப்படுகிறதற்கு முஸ்திப்பாய் இருந்தேன். என்னுடைய தாதிகளும் தங்கள் புருஷர்களை பிரிந்திருக்க மனமில்லாதவர்களாய் தங்களை அழைத்து கொண்டு போகும்படி பிரார்த்தித்தார்கள். அவர்களும் நானும் புறப்பட்டு சற்று நேரத்திற்கு பின்பு ஒருவருக்கும் தெரியாமல் ஒரு வண்டியின் மேலே ஏறிக்கொண்டு உங்களுடைய கண்ணிலே படாமல் கொஞ்ச தூரம் பின்னிட்டு உங்களுடைய வண்டியை தொடர்ந்து கொண்டு வந்து சேர்ந்தோம் என்றாள். ஞானாம்பாளை கண்டவுடனே சூரியனை கண்ட பணி போல என்னுடைய துக்கமெல்லாம் விலகிவிட்டது. ஆனால் அவள் வியாதிப்பட்டு மெலிந்திருந்தபடியால் இப்படிப்பட்ட பலவீன ஸ்திதியில் நீ யாத்திரை செய்யக்கூடுமா என்று கேட்டேன். அவள் தனக்கு பூரண சௌக்கியமாய்விட்டதால் யாத்திரை செய்யலாம் என்று சொன்னாள். நான் அவளை பார்த்து, என்னை நீ கல்யாணம் செய்த நிமித்தம் உன்னுடைய உற்றார் பெற்றோரையும் சகல சுகங்களையும் இழந்து வனாந்தரத்தில் சஞ்சரிக்கும்படி நேரிட்டதே என்றேன். அவள் என்னை பார்த்து, நான் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்லுகிறீர்கள், என்னாலேதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட கதி வாய்த்தது, பின்னும் நீங்கள் இல்லாத இடம் நாடாயிருந்தாலும் அதுதான் காடு, உங்களுடன் கூடியிருக்கிற காடே எனக்கு நாடு என்று சீதை ராமனுக்கு சொன்னது போல் எனக்கு சொன்னாள். அவள் மறுபடியும் என்னை பார்த்து, எனக்கு தங்கை எப்போது வருவாள் என்று கேட்டாள். அதற்கு நான் அர்த்தம் தெரியாமல் மயங்கினேன். அவள் சிரித்து கொண்டு, என்னுடைய மாமா உங்களுக்கு வேறே பெண் தேடி விவாகம் செய்ய யோசித்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் என்றாள். அதற்கு நான், என்னுடைய சிநேகிதன் ஒருவன் இரண்டு தாரம் கல்யாணம் செய்து பட்ட பாடுகளை நினைக்கும்போது எனக்கு தலை நடுக்கமாயிருக்கின்றது. நான் சந்திர சூரியர் தெற்கு வடக்கானாலும் இரண்டு தாரம் கொள்ள சம்மதியேன் என்றேன். அவள், உங்களுடைய சிநேகிதர் என்ன பாடுபட்டார் என்று கேட்டாள். அதற்கு நான் சொன்னதாவது, இரண்டு தாரம் கொண்ட ஒருவன் என்னிடத்திலே பேசும்போது தூங்கி தூங்கி விழுந்து கொண்டு பேசினான். நான், ஏன் தூங்கி விழுகிறாய் என்று கேட்க அவன் என்னை பார்த்து, எனக்கு ராமுழுவதும் தூக்கமே இல்லை. என்னுடைய தாரங்களில் ஒருத்தியை ஒரு பக்கத்திலும் மற்றொருத்தியை மற்றொரு பக்கத்திலும் படுக்க வைத்து நான் நடுவே படுத்து கொள்கிறது வழக்கம். அவள் பக்கத்தில் நான் திரும்பினால் இவள் திட்டுகிறாள், இவள் பக்கத்திலே திரும்பினால் அவள் திட்டுகிறாள். ஒருத்தியையும் பாராமல் மல்லாக்காய் படுத்து கொண்டால் இருவரும் திட்டுகிறார்கள். பின்னுங்கூடி என் தலையை மொட்டையாக்கி விட்டார்கள். எப்படி என்றால், அவளுடைய பக்கத்தில் திரும்பியிருக்கும் போது இவளும், இவள் பக்கத்தில் திரும்பியிருக்கும் போது அவளும் கோபத்தினால் தனித்தனியே என் தலை மயிரை கத்தரித்து முண்டிதமாக்கி விட்டார்கள் என்று சொல்லி தன்னுடைய மொட்டைத்தலையை சாட்சி காட்டினான் என்றேன். இவ்வகையாக வினோத சல்லாபத்தில் நானும் ஞானாம்பாளும் அந்த இரவை போக்கினோம். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 23 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.